நேயர்களுக்கு வணக்கம். மத்திய அலைவரிசை 340 மீட்டர் 882 கிலோஹெர்ட்ஸில் விஸ்வவாணியின் காலை தமிழ் ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது.
வேத ஆராய்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். செய்தி அளிப்பவர் சகோதரர் எமில் ஜெபசிங்.
மகா இறக்கம் நிறைந்த கர்த்தாவே, இந்த காலை வேளையிலே உம்முடைய வசனங்களுக்காக நாங்கள் காத்திருக்கும் பொழுது உம்மை நோக்கி ஜெபிக்கவும் செய்கின்றோம். இன்னும் சற்று நேரத்திலே எங்களுடைய கடமைகளை நாங்கள் துவங்க போகிறோம். எங்கள் இடங்களுக்கு நாங்கள் புறப்பட்டு செல்ல போகிறோம். கர்த்தர் எங்களோடு புறப்பட்டு வாரோம். எங்கள் கடமைகளை நாங்கள் செய்கிறவர்களாக நாங்கள் காணாமல் எங்களுக்குள் இருந்து கர்த்தராகிய இயேசு செய்கிறார் என்பதை அறிந்து உம்மை ஸ்தோத்திரிக்கத்தக்கதாக இந்த நாளிலே நாங்கள் கையிட்டு செய்யும் எல்லாவற்றிலும் ஒரு முழுமையான ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக எங்களுக்குள் இருந்து வெளியே செல்லும் எங்கள் வாயின் வார்த்தைகள், எங்கள் எழுத்துக்கள் அனைத்தும் மற்றவர்களுக்கும் நன்மையை கொடுக்கத்தக்கதாக இந்த நாளிலே கர்த்தர் எங்கள் ஒவ்வொருடைய இருதயத்திலேயும் பரிபூர்ணமாக தங்கி கலங்காதே திகையாதே என்று எங்களை நடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
அன்பார்ந்தவர்களே, வீட்டில் இருந்தபடியே வேதாகமத்தை கற்றுக்கொள்ள உங்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு. விஸ்வவாணி ஒலிபரப்பும் மூடி வேதாகம கல்லூரியும் கலந்து வேதாகம தொலை தொடர்பு கல்வி தொடங்குகிறோம். 10 வகுப்பு தேர்ச்சி பெற்ற அனைவரும் இதில் கலந்து பயன்பெற வாய்ப்பு உண்டு. விரும்பும் அனைவரும் விஸ்வவாணி தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2 என்ற முகவரிக்கு இன்றே எழுதுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள், வல்ல
பிரியமானவர்களே, இன்றைய தினத்திலே நியாயாதிபதிகளின் புத்தகம் முதல் அதிகாரம் இரண்டாவது அதிகாரம் 1-5 அனைத்தையும் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். நியாயாதிபதிகளின் புத்தகத்தின் முதல் அதிகாரத்திற்குள் செல்லுவதற்கு முன்னர் இந்த புத்தகத்தை பற்றி சற்று நாம் தெரிந்து கொள்வது நல்லது. உலக சரித்திரம் உன்னதமானவரின் சரித்திரம் என்று வரலாறு இரண்டு விதமாக பிரிக்கப்படுகின்றது. உன்னதமான தேவன் என்று தானியேலின் புத்தகம் கர்த்தாதி கர்த்தரை உலக ராஜாக்களுக்கு மேலாக நிறுத்துகின்றது. மனிதன் இந்த பூமியின் வரலாற்றை படிக்கிறான், ஆனால் அதை எழுதுகிறவரோ கர்த்தர். வரலாற்றில் அதிகமாய் போனால் சுமார் 80 வருடங்கள் மனிதன் தோன்றி மறைகிறான். 80 வருடங்களாக அவனுக்கு முன் எத்தனையோ பேர் தோன்றி மறைந்தார்கள், இனியும் தோன்றி மறைய இருக்கின்றார்கள். எனவே மனிதனுக்கு ஆதி முதல் அந்த வரை உள்ள சரித்திரம் எதுவும் தெரிவது இல்லை. சரித்திரம் என்ற சங்கிலியை கர்த்தர் உருவாக்குகிறார். அதில் ஒரு கண்ணி மனிதன். கிறிஸ்துவுக்கு முன் வாழ்ந்தவர்களின் சரித்திரம் அந்த சங்கிலியில் உண்டு. கிறிஸ்துவுக்கு பின் இருப்பவர்களின் சரித்திரமும் அந்த சங்கிலியில் உண்டு. நியாயாதிபதிகளின் புத்தகத்தின் சரித்திரம் யோசுவாவின் மரணத்தில் துவங்கி சாமுவேல் தீர்க்கதரிசியின் நாட்களுடன் முடிவடைகின்றது. ஒரு குறிப்பின்படி சுமார் 340 வருடங்களும், பெரிதொரு குறிப்பின்படி 415 வருடங்களும் நீண்ட வரலாறாக நியாயாதிபதிகளின் புத்தகம் இடம்பெறுகின்றது. நியாயாதிபதிகள் என்பதை குறிப்பதற்கு இந்த புத்தகத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள வார்த்தை ஷபாத் என்பதாகும். அதன் பொருள் சரியான முடிவுகளை, தீர்மானங்களை, தீர்ப்புகளை கூறும் திறன் என்பதாகும். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட பணிவிடையை நிறைவேற்ற குறிப்பிட்ட ஒரு நபரை கர்த்தர் குறிப்பிடுகின்றார் என்பதையே நியாயாதிபதிகளின் புத்தகம் தெரிவிக்கின்றது. காலங்களும் பருவங்களும் ராஜ்யமும் வல்லமையும் மனிதர்களும் அவர்களது நிர்வாகங்களும் மகிமையும் கர்த்தருடையது என்பதை இந்த புத்தகம் புகட்டுகின்றது. என்னாலே ராஜாக்கள் அரசாளுகிறார்கள், பிரபுக்கள் நீதி செலுத்துகிறார்கள், என்னாலே அதிகாரிகளும் பிரபுக்களும் பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளும் ஆளுகை செய்து வருகிறார்கள் என்று நீதிமொழிகளின் புத்தகம் 8:15-16 ஆகிய வசனங்கள் கர்த்தரின் ராஜரீகத்தை எடுத்து கூறுகின்றன. 12 நியாயாதிபதிகளின் பெயர் இந்த புத்தகத்தில் இடம்பெறுகின்றது. அவர்களுடன் பின்னர் வந்த ஏலி, சாமுவேல் என்பாரையும் இணைத்துக் கொண்டால் மொத்தம் 14 நியாயாதிபதிகள். அதில் 8 பேர் பிரதான இடம்பெறுகிறார்கள். அவர்களின் பெயர் ஒத்தினியேல், ஏகூத், தெபொராள், கிதியோன், எப்தா, சிம்சோன், ஏலி, சாமுவேல் என்ற 8 பேரும் ஆகும். சாதாரண இடத்தை பெற்றவர்கள் 6 பேர் ஆகும். அவர்கள் சம்கார், தோலா, யாபீர், இப்சோன், ஏலோன், அப்தோன் என்ற 6 பேரும் ஆகும். சாதாரணமான நியாயாதிபதிகளுக்கு இந்த புத்தகத்தில் 3 அல்லது 4 வசனங்கள் மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளது. பிரதானமானவர்களுக்கோ அநேக வசனங்கள் அல்லது பல அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஏலி, சாமுவேல் போன்ற நியாயாதிபதிகள் மற்றவர்களைப் போன்று படைபலன் கொண்டு நியாயம் விசாரிக்கவில்லை. அவர்களின் பலன் ஆவிக்குரிய பலன் என்பதும் கூறப்படுகின்றது. தெபோராளுக்கு பின் செல்கிறவனாக இருந்ததினால் பாராக்கும், தானே தன்னை உயர்த்தி கொண்டதினால் அபிமெலேக்கும் நியாயாதிபதிகள் என்ற வரிசையில் நிறுத்தப்படவில்லை. பாவம் மனிதனை மாற்றானின் கையில் பிடித்து கொடுக்கிறது. அவ்விதம் பெரிதொருவனால் பிடிக்கப்பட்டவன் ஈவு இரக்கமின்றி ஒடுக்கப்படுகிறான். சகிக்க முடியாமல் முடிவில் கர்த்தரை நோக்கி கெஞ்சுகிறான். கர்த்தரும் மனம் இறங்கி ஒரு இரட்சகனை அனுப்பி பிடிபட்டவனை பிடித்து கொண்டவனிடம் இருந்து விடுவிக்கிறார். விடுவிக்கப்பட்டவன் விடுவித்த கர்த்தரின் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப பரிசுத்தம், உண்மை, அன்பு என்ற பாதையை மறப்பானையாகில் மறுபடியும் சத்துருவின் கையில் விழுவான் என்பதையே இந்த புத்தகம் சித்தரிக்கின்றது. பொதுவாக ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, யோசுவா என்பவர்களை பற்றியும், பின்னர் சவுல், தாவீது, சாலமோன் என்பாரை பற்றியும் மனிதர்கள் அதிகம் அறிந்திருக்கின்றார்கள். ஆனால் இடையில் வரும் நியாயாதிபதிகளை அறிவதற்கு அத்தனை ஆர்வம் எடுப்பது இல்லை. ஆனால் இந்த புத்தகம் பாவம் மனிதனை வாழ விடுவது இல்லை என்ற மிக முக்கியமான குறிப்பை கூறும் புத்தகமாகும். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் 7 முறை இந்த புத்தகத்தில் பின்வாங்குகிறார்கள். அதில் 6 முறை அடுத்தவர்களிடம் பிடிபட்டார்கள். 7வது முறை தங்களுக்குள்ளேயே ஒருவரை ஒருவர் அடித்து கொன்றார்கள். பென்னிமீன் என்ற ஒரு கோத்திரமே இல்லாமல் போய்விடுகின்றது. 600 ஆண்கள் தவிர அந்த கோத்திரத்திலே அனைவரும் சாகடிக்கப்படுகிறார்கள். பாவம் இருக்கும் இடத்தை கோபம் ஆளும் என்பதும், பரிசுத்தம் இருக்கும் இடத்தை அன்பு அரசாட்சி செய்யும் என்பதும் இந்த புத்தகத்தில் தெளிவாகுகின்றது. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்பதே நியாயாதிபதிகளின் புத்தகம். கர்த்தரின் சமூகத்தில் யோசுவா கடந்து சென்ற பின்னர் ஜனங்களை திட்டவட்டமாக நடத்துவதற்கு ஒருவருமே இல்லை. எனவே தீர்மானங்கள் எடுக்கப்படும் நேரங்களில் செய்வது என்ன என்று அறிவதற்கு ஊரீம் தும்மீம் என்ற சீட்டுகள் பயன்படுத்தப்படுகின்றன. சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய பகுதிகள் இன்னும் ஏராளம் இருக்கின்றது. கர்த்தாவே, யார் முன் செல்ல வேண்டும் என்று கேட்கின்றார்கள். யூதா கோத்திரம் முன் சென்று நடத்தட்டும் என்று 2வது வசனத்தில் கர்த்தரால் அறிவிக்கப்படுகின்றது. யூதாவும் சிமியோனும் ஒரே தாயின் வயிற்றில் பிறந்தவர்கள். யூதா சிமியோனையும் அழைக்கிறான். அவர்கள் செல்லும் இடம் கடல் மட்டத்தில் இருந்து சுமார் 3000 அடி உயரமான இடம். அனைவரின் அக்கிரமங்களுக்கும் முடிவு கட்டப்படுகின்றது. பேசேக் என்ற இடத்தில் மிகுந்த தவறுகளை செய்து வந்த அதோனி பேசேக் என்ற அரசனை கண்டுபிடிக்கிறார்கள். பிடிபட்ட அதோனி பேசேக் ஓடிவிடாமல் இருப்பதற்கு அவனுடைய கால்களில் இருந்த பெருவிரல்களை துண்டித்து விடுகிறார்கள். கைகளை பயன்படுத்தாமல் இருப்பதற்கு கைகளில் இருந்த பெருவிரல்களையும் அகற்றி விடுகின்றார்கள். அதோனி சதேக் முன்னர் 70 அரசர்களை கைப்பற்றியவன். அவர்களின் கை கால் பெருவிரல்களை வெட்டி எடுத்தவன். அவன் மற்றவர்களுக்கு செய்த வினை அவன் மேல் திரும்பி வந்தது என்று அவனே கூறுவதை அடுத்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அப்பொழுது அதோனி பேசேக், 70 ராஜாக்கள் கை கால்களின் பெருவிரல்கள் தரிக்கப்பட்டவர்களாய் என் மேஜையின் கீழ் விழுந்ததை பொறுக்கி தின்றார்கள். நான் எப்படி செய்தனோ அப்படியே தேவன் எனக்கும் செய்து சரிக்கட்டினார் என்றான். 8, 9, 10 ஆகிய வசனங்கள் தங்கள் பலவீனத்திலும் யூதா கோத்திரம் பலன் கொண்டார்கள் என்பதை தெரிவிக்கின்றது. 11 முதல் 15 வசனங்களில் யோசுவாவின் நாட்களில் ஏற்கனவே இடம்பெற்ற நிகழ்ச்சி இன்னும் ஒரு முறை இந்த வசனங்களில் கொடுக்கப்படுகின்றது. காலேப் என்பாரின் குறிப்பு வருகின்றது. காலேப், யோசுவா என்ற இருவரும் கர்த்தருக்கு முன்பாக உறுதியுடன் நின்றவர்கள். யோசுவா 110 வருடங்கள் வாழ்ந்து கடந்து சென்றார். காலேபோ இன்னும் தொடர்ந்து வாழ்கின்றார். 16 முதல் 18 வசனங்களில் மேலும் மேலும் பங்கு வீதங்களை யூதா கோத்திரம் பெற்றுக் கொள்கின்றது. 19வது வசனம் கர்த்தர் யூதாவுடன் இருந்தார் என்று கூறுகின்றது. ஆனாலும் யூதா கர்த்தருடன் இருக்கவில்லை என்பதும் தெரிய வருகின்றது. 20வது வசனத்தில் காலேப் பற்றிய குறிப்பும் மோசே எபிரோனை குறித்து கூறிய விபரமும் இடம்பெறுகின்றது. 21வது வசனத்தில் பென்யமீன் புத்திரரும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய அனைத்தையும் சுதந்திரித்துக் கொள்ளவில்லை என்றும் கூறப்படுகின்றது. 22வது வசனம் முதல் 26 வசனம் வரை யோசேப்பின் கோத்திரத்தார் பெத்தேல் என்ற இடத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். 27, 28 ஆகிய வசனங்களில் மனாசே கோத்திரத்தை பற்றிய குறிப்பு கூறப்படுகின்றது. மனாசே கோத்திரமும் எடுத்த பணியை முற்றிலுமாக நிறைவேற்றவில்லை என்று கூறப்படுகின்றது. ஆரம்பத்தில் இருந்த ஆர்வம் அந்த வரை அநேக கோத்திரங்களுக்கு செல்லவில்லை. 29வது வசனத்தில் எபிராயும் கோத்திரமும் தாங்கள் சம்பாதித்துக் கொள்ள வேண்டிய விஸ்தாரங்களை பெற்றுக் கொள்ளவில்லை என்று கூறுகின்றது. அதே போன்று செபுலோன் கோத்திரமும் ஆசியர் கோத்திரமும் சுதந்திரங்களை சுதந்திரித்துக் கொள்ளவில்லை என்று 30 முதல் 32 வசனங்கள் தெரிவிக்கின்றன. நப்தலி வம்சமும் அனைத்தையும் சுதந்திரித்துக் கொள்ளவில்லை என்று 32, 33 ஆகிய வசனங்கள் கூறுகின்றன. எமோரியர் தான் புத்திரரை நெருக்கினார்கள் என்றும் 34வது வசனம் கூறுகின்றது. ஆனாலும் யோசேப்பின் புத்திரர் அவர்களை சந்தித்தார்கள் என்றும் தங்களுக்கு பகுதி கட்டுகிறவர்களாக மாற்றினார்கள் என்றும் 35, 36 ஆகிய வசனங்கள் கூறுகின்றன. யோசுவாவின் காலத்திற்கு பின்னதாக பரிசுத்தத்தில் ஆர்வம் இழந்தார்கள். எனவே கர்த்தர் கொடுக்கும் பங்குகளை பெற்றுக்கொள்ள முடியாதவர்களாக உற்சாகம் இழந்தார்கள். இரண்டாவது அதிகாரம் 1-5 வசனங்களில் கர்த்தருடைய தூதனானவர் வருகை தருவது கூறப்படுகின்றது. கர்த்தருடைய தூதனானவர் கில்காலில் இருந்து போகிமுக்கு வந்து என்று 2 அதிகாரம் துவங்குகின்றது. கர்த்தருடைய தூதனானவர் என்று பழைய ஏற்பாட்டு நூல்களில் சுமார் 60 முறை வருகின்றது. மோசேயும் இல்லை, யோசுவாவும் இல்லை, திட்டவட்டமான தலைமை ஜனங்களுக்கு இல்லை. எனவே கர்த்தருடைய தூதனானவர் வந்து நிற்கிறார். கர்த்தருடைய தூதனானவர் ஜனங்களை பார்த்து 5 குறிப்புகளை கூறுகின்றார். பார்வோனின் ராஜ்யத்தில் பரிதாபமாக வாழ்ந்து வந்த உங்களை புறப்பட்டு வர செய்தவர் நான் என்று கூறுகின்றார். பார்வோனின் பிடியில் இருந்து இழுத்து வந்த உங்களை நான் விட்டுவிடவில்லை. 40 வருடங்கள் வனாந்தரத்தில் மன்னாவும் தண்ணீரும் பகலில் நிழலும் இரவில் ஒளியும் தந்து வழி நடத்தினேன் என்று கூறுகிறார். யோர்தான் என்ற கதவை திறந்து வாக்குத்தத்த பூமியில் உங்களை வாழ வைத்தேன் என்றும் கூறுகிறார். நான் செய்த உடன்படிக்கையில் உண்மையாக இருந்தேன், அதை முறித்து போடவே இல்லை என்று கர்த்தருடைய தூதனானவர் கூறுகின்றார். உடன்படிக்கையில் நான் உண்மையாக இருந்தேன், ஆனால் நீங்கள் உத்தமமாக இருக்கவில்லை என்று கூறுகின்றார். கர்த்தருடைய தூதனானவரின் கடைசி குறிப்பு உங்களை விட்டு நான் விடைபெறுகிறேன் என்பதே ஆகும். 3வது வசனத்தில் இந்த குறிப்பு இடம்பெறுகின்றது. இனிமேல் அனைவராலும் நெருக்கப்படுவீர்கள் என்றார். என்னை தள்ளி வைத்து யாருடன் நீங்கள் சிநேகம் செய்கின்றீர்களோ அவர்கள் உங்களுக்கு கண்ணி வைப்பார்கள் என்றும் 3வது வசனத்தில் கூறுகின்றார். அதனை கேட்டு அனைவரும் உரத்த சத்தமிட்டு அழுதார்கள் என்று 4வது வசனம் கூறுகின்றது. அந்த அழுகை பரிசுத்தம் காத்து வாழுவோம் என்பதற்காக வரும் மனம் திரும்பும் அழுகை அல்ல. கர்த்தர் கைவிட்டு விட்டால் கடுமையான துன்பங்கள் வந்துவிடுமே என்ற அச்சத்தில் வந்த அழுகையாகும். கர்த்தருக்கு பலிபீடம் கட்டினார்கள் என்று 5வது வசனம் கூறுகின்றது. கர்த்தருக்கு கீழ்ப்படிவோம் என்பதற்காக அல்ல, பலி செலுத்தி கர்த்தரை எப்படியாவது பிரியப்படுத்தி விடுவோம் என்று பலி செலுத்துகின்றார்கள். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்று 1 சாமுவேலின் புத்தகம் 15வது அதிகாரம் 22வது வசனம் கூறுகின்றது. அந்த இடத்திற்கு ஜனங்கள் போகீம் என்று பெயரிட்டார்கள் என்றும் 5வது வசனம் கூறுகின்றது. போகீம் என்றால் புலம்பல், அழுகை, கண்ணீர் என்று பொருள். பாவத்தை முற்றிலுமாக வெறுக்காமல் கர்த்தருக்கு முற்றிலுமாக கீழ்ப்படுகிறோம் என்று ஒருவராலும் கூற முடியாது. கர்த்தருக்கு முற்றிலும் கீழ்ப்படியாமல் பாவத்தில் முற்றிலுமான வெற்றியை ஒருவரும் பெற்றுக்கொள்ளவும் முடியாது. கர்த்தரை பிரியப்படுத்துவதற்கு ஒரே வழி கர்த்தருக்கு நம்மை முற்றிலுமாக சமர்ப்பித்து விடுவதே ஆகும்.
அன்னை
மற்றும் ஈஸ்டர் திருநாட்கள் செய்திகள் அச்சு வடிவில் தயாராக உள்ளது. தயவு கூர்ந்து எழுதி பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் முகவரி: வேத ஆராய்ச்சி, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். எபிரேயர் 6:14.
மத்திய அலைவரிசை 340 மீட்டர், 882 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பான விஸ்வவாணியின் காலை தமிழ் ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது தமிழ் ஒலிபரப்பு நாளை காலை 5:30 இதே மீட்டர் இதே அலைவரிசையில் ஆரம்பமாகும். வணக்கம்.